அப்ப இந்த தக்குவாவை வரைவிலக்கணப்படுத்த வருகிற உலமாக்கள் பல்வேறு வரைவிலக்கணங்களை சொல்கிறார்கள். அதிலே ஃபேமஸாக மிக அதிகமாக மக்கள் மத்தியில் அறிமுகமாயிருக்கிற தாரீஃப் வரைவிலக்கணம் என்னவென்றால், தல்க் இப்னு ஹபீப் ரஹிமஹுல்லா அவர்கள் சொன்ன வரைவிலக்கணம், அன் தஅபுத அல்லாஹ அலா நூரி மின் அல்லாஹ் தர்ஜு ஸவாப அல்லாஹ் வ அன் தஜ்தனிப நவாஹி அல்லாஹ் அலா நூரி மின் அல்லாஹ் தக்ஷா இகாப அல்லாஹ். அதாவது அன் தஅபுத அல்லாஹ அலா நூரி மின் அல்லாஹ் தர்ஜு ஸவாப அல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் கூலி எதிர்பார்த்து குர்ஆன் சுன்னாவின் நிழலிலே அல்லாஹ் ஏவியவைகளை நீ எடுத்து நடப்பது, அல்லாஹுவை நீ வணங்குவது, இதுதான் தக்வா. அதே போல அல்லாஹுடைய தண்டனைக்கு பயந்து எவைகளை எல்லாம் அல்லாஹ் தடை செய்திருக்கிறானோ அவற்றை தவிர்ந்து வாழ்வதுதான் தக்வா. அப்ப அல்லாஹ் ஏவியவற்றை எடுத்து நடக்க வேண்டும், அல்லாஹ் தடுத்தவற்றை தவிர்ந்து கொள்ள வேண்டும், இதுதான் தக்வா என்று தல்க் இப்னு ஹபீப் ரஹிமஹுல்லா என்கிற அறிஞர் குறிப்பிடுகிறார். அந்த வரைவிலக்கணம் தான் ஃபேமஸான வரைவிலக்கணமாகும். அதே நேரத்தில் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் தக்வாவை பற்றி பேசுகிற நேரத்தில் அத்தக்வா ஹாஹுனா அத்தக்வா ஹாஹுனா அத்தக்வா ஹாஹுனா என்று தன்னுடைய நெஞ்சை தொட்டுக்காட்டி மூன்று தடவை சொன்னார்கள். தக்வா என்பது இங்கே, தக்வா என்பது இங்கே வர வேண்டும், தக்வா என்பது இங்கே ஏற்பட வேண்டும் என்று தன்னுடைய நெஞ்சை தொட்டு காட்டி சொன்னார்கள். இதை சொல்லும் போது அவர்கள் முன்னால் சொன்ன செய்திகளை பார்த்தால் நம்ம ஆச்சரியப்பட்டு போவோம். என்ன சொல்கிறார்கள், லா தஹாசது, நீங்கள் ஒருவருக்கொருவர் பொறாமைப்படாதீர்கள், வலா தபாகவு, நீங்கள் ஒருவருக்கொருவர் கோபித்து கோபப்பட்டு செல்லாதீர்கள், வலா ததாபரு, நீங்கள் ஒருவருக்கொருவர் ஒருவர் ஒருவரை கண்டால் முதுகை காட்டிக்கொண்டு அவரை வெறுத்து கொண்டு செல்லாதீர்கள், வகூனு இபாதல்லாஹி இஹ்வானா, நீங்கள் அல்லாஹுடைய அடியார்களா, வலா தனாஜஷு, அதே போல வியாபாரத்தில் நஜஸ் என்கிற ஒரு வியாபாரம் இருக்கிறது, அந்த வியாபாரத்தில் நீங்கள் ஈடுபடாதீர்கள். நஜஸ் என்று சொன்னால் சகோதரனுடைய வியாபாரத்தை வீழ்த்துவதற்காக நம்ம வியாபாரம் செய்யறது, அவன் பொருளை விற்கும் போது நம்ம அதுக்கு எதிராக வேணுமென்று அந்த வியாபாரத்தை உடைப்பதற்காக வேண்டி ஒரு வியாபாரம் செய்யறது, அல்லது ஒரு பொருளுடைய விலையை நம்ம கூட்டுவது அல்லது குறைப்பது போன்றவை அதற்குள் வரும். எப்படி செய்யாதீர்கள் என்று சொல்லிட்டு அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள், நீங்கள் சகோதரர்களாக அல்லாஹுடைய அடியார்களாக இருங்கள் என்று சொல்லிவிட்டு, அல் முஸ்லிமு அஹுல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் தன்னுடைய ஏனைய முஸ்லிமுக்கு சகோதரன் ஆவான், ஒரு முஸ்லிம் அடுத்த முஸ்லிமுக்கு சகோதரன் ஆவான், லா யுலிமுஹு, ஒரு முஸ்லிம் அவன் நல்ல முஸ்லீமாக இருந்தால் தன்னுடைய சகோதர முஸ்லிமுக்கு அநீதி இழைக்க மாட்டான், வலா யஹ்துலுஹு, அவனுக்கு சதி செய்யவும் மாட்டான், வலா யஹ்திருஹு, தன்னுடைய சகோதர முஸ்லிமை இழிவாக பார்க்கவும் மாட்டான் என்று சொல்லிக் கொண்டு வந்துதான் அத்தக்வா ஹாஹுனா அத்தக்வா ஹாஹுனா என்று மூன்று தடவை அவர்கள் தன்னுடைய நெஞ்சை தொட்டு காட்டி சொல்கிறார்கள். அப்ப இந்த ஹதீஸை நுணுக்கமாக நாம் சிந்தித்தால் தக்வா என்பது உள்ளத்தில் ஏற்பட வேண்டிய ஒரு மாற்றம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. அதாவது இறையச்சம் தான் அது, ஆனால் அந்த இறையச்சம் என்பது எப்படி என்று கேட்டால், வெறுமனே வெளிப்படையான அமல்களில் மாத்திரம் கவனம் செலுத்துவதில்லை. தொழுவது தக்வா, நோன்பு பிடிப்பது தக்வா, ஹஜ்ஜி செய்வது தக்வா, உம்ரா செய்வது தக்வா, குர்ஆன் ஓதுவது தக்வா, சதக்கா செய்வது தக்வா, ஆனால் இவைகள் எல்லாம் நம்முடைய உள்ளத்தில் உள்ள கறைகளை நீக்க வேண்டும். நாம் தக்வா உள்ளவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னால் அடுத்தவர்களை மதிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், அடுத்தவர்களை கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், அடுத்தவர்களுக்குரிய ஹக்குகள் இருக்கின்றனவே, அது பெற்றோராக இருக்கலாம், கணவன் மனைவியாக இருக்கலாம், அல்லது உடன்பிறப்புகளாக இருக்கலாம், அண்டை வீட்டாராக இருக்கலாம், நம்முடைய கஸ்டமர்ஸ், நம்மகிட்ட வியாபாரத்துக்கு வரக்கூடிய நம்மளோட மாணவர்கள், இப்படி எந்த நிலையில் உள்ளவர்களாக இருக்கலாம், அடுத்தவர்களுடைய ஹக்குகளை மதிப்பது, இப்படியான ஒரு மனநிலை மாற்றம் என்பதுதான் தக்வா என்பதை இந்த ஹதீஸின் மூலம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். குர்ஆனை நாம் பார்க்கும் போது அல்லாஹ் அவரிடத்திலே சொல்கிறான், வலா யஜ்ரிமன்னகும் ஷனஆனு கௌமின் அலா அல்லா தஅதிலு, ஒரு கூட்டத்தார் மீது உங்களுக்கு இருக்கிற பகைமை கோபம் அவர்களுடைய விஷயத்தில் நீதி செலுத்துவதை விட்டும் உங்களை தடுக்க வேண்டாம். சில நேரம் இவர் எனக்கு பிடிக்காம இருக்கலாம், எனக்கும் அவருக்கும் இடையில சில முரண்பாடுகள் வந்து அவருடைய ஒரு பிரச்சனையை நான் கேள்விப்படுகிறேன், அப்ப அவர சைட்ல நியாயம் இருக்கிறது என்று சொன்னால் எனக்கு எவ்வளவுதான் பிரச்சனை அவரோடு இருந்தாலும் இல்லை, ஷேக் ஹஜூருடைய பக்கம்தான் நியாயம் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய பக்குவம் யாரிடம் இருக்கிறதோ அவரிடம் தக்குவா இருக்கிறது. அந்த பக்குவம் வரவில்லை என்று சொன்னால் அங்கே தக்குவா கேள்விக்குறியாக மாறுகிறது என்பதை இந்த குர்ஆன் வசனமும் நமக்கு உணர்த்துகின்றது. எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, தக்குவா என்பதை வெறுமனே சுஜூதிலே எந்த நேரமும் கிடப்பது, எந்த நேரமும் குர்ஆன் ஓதுவது, நீண்ட தாடி வைத்துக் கொண்டிருப்பது, கரண்டைக்கு மேலே ஆடையை உயர்த்தி கொள்வது, பெண்கள் ஃபேஸ் கவர் பண்ணி கொள்வது என்ற நிலைக்குள் மாத்திரம் சுருக்க நினைப்பது பிழையாகும். அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து அந்த பெண்மணியை பற்றி சொல்லப்படுகிறது, யா ரசூலல்லாஹ், எங்களுடைய பகுதியில் ஒரு பெண்மணி இருக்கிறார், மாஷாஅல்லாஹ், அவர் இரவெல்லாம் நின்று வணங்குவார், பகலில் அதிகமாக நோன்பு பிடிப்பார். அப்போ இரவெல்லாம் நின்று வணங்குகிறார் என்றால் தஹஜ்ஜத் தொழுகையில் ஈடுபடுகிறார், கியாமுல் லைலில் ஈடுபடுகிறார். அவர் கண்டிப்பாக ஃபர்த் தொழுகையை விட மாட்டார். தஹஜ்ஜத் தொழக்கூடிய ஒருவர் ஃபர்த கோட்டை விட மாட்டார். சுன்னத்தான நோன்பு பிடிக்கிறவர் ஃபர்தான நோன்புல பலவீனமாக இருக்க மாட்டார். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் இப்படி சொல்லி போட்டு சஹாபாக்கள் சொன்னார்கள், வலாக்கின்னஹா துஸி ஜீரானஹா, என்றாலும் அந்த பெண் இவ்வளவு செய்து கொண்டிருக்கிறார், பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று சொன்னார்கள். உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஹிய ஃபின்னார், அந்த பெண்மணி நரகவாசி என்று சொன்னார்கள். இதெல்லாம் நான் சிந்திக்க வேண்டிய ஹதீஸ்கள். சும்மா இஸ்லாம் என்று சொன்னால் குருடன் யானை பார்த்தது போல நமக்கு பிடித்த சில இடங்களை பிடித்துக் கொண்டு தொங்கிக் கொண்டிருக்க கூடாது. இதை நம்ம தொடர்ந்து செய்கிறோம். அதான் நம்மளும் கொஞ்சம் கவலையோடு அடிக்கடி வலியுறுத்துவது என்னென்றால், ஒவ்வொருவரும் அவருடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ப சில பகுதிகளை பிடிக்கும். சிலரை பார்த்தீங்கன்னா எந்த நேரமும் வந்து நச்சரிச்சுட்டே இருப்பாங்க, அந்த மூலையை மாற மூலையை கொஞ்சம் இந்த சஃபை சொல்லுங்களேன், சஃபை சொல்லுங்களேன், இந்த சஃப்ல இடவழி விட்டுட்டே இருக்கிறாங்க என்னமோ, இதுதான் உலகமளிய போற சஃபை வலியுறுத்தினாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம். அது வேறு விஷயம், சஃபில் நெருக்கமாக நிற்க வேண்டும், அது வலியுறுத்தப்பட்ட ஒன்று என்பது வேறு விஷயம். ஆனால் அவர் நினைக்கிறார் என்னென்றால் இதுதான், இது மட்டும்தான் தீன். அவர் சஃபுல நெருக்கமா நிற்பார், சலாம் சொல்ல மாட்டார். இப்படி சஃபுல காலம் மிரிச்சு மிரிச்சு நிற்பார். ஆனா உடன் பிறந்த சகோதர சகோதரிகளோட உறவு இல்லை. அப்ப என்னத்துக்கு இந்த சஃபை போட்டு நெருக்க சொல்றாய் நீ? நம்ம புரியறோம் இல்லை, இஸ்லாம் என்பதை இன்று ஒரு 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 ஒவ்வொருவரும் அவரவருடைய டேஸ்டுக்கு ஏற்ப புரிய முயற்சிக்கிறோம். ஆனால் இஸ்லாம் என்பது பொதுவானது. இப்ப பாருங்க இந்த ஹதீஸ் எப்படி பாருங்க, புகாரில வர ஹதீஸ், சாதாரணமான ஒரு ஹதீஸ் அல்ல. அண்டை வீட்டாருக்கு தொல்லை தருகிற ஒருவர் இமாதத் நிறைய செய்கிறார், ஆனால் அவருக்குரிய தீர்ப்பு என்ன? நரகம். அப்ப இந்த ஹதீஸுக்கு என்ன இம்பார்ட்டன்ட்? சுன்னாவை பின்பற்றுகிறவர்களால் தரப்படுகிறது. அப்ப அண்டை வீட்டாருடைய அதே போல ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், லா யதுகுலுல் ஜன்னத காத்தி உரஹிம், இன உறவுகளை துண்டிப்பவன் சுவர்க்கம் செல்ல மாட்டான். ஒரு மனிதனிடத்தில் தக்குவா இருந்தால் இன்னொருவை பேணுவான். எந்த அளவுக்கு பேணுவான் என்றால், அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள், சில்மன் கதஅக், உன்னை வெட்டி கொண்டு போனாலும் நீ போய் சேரு. என்ன அவன்ட தக்குவா, அவனிடத்தில் பணிவை ஏற்படுத்தும். தக்குவா சரியாக வரக்கூடிய ஒரு மனிதன் அவனுக்கு அல்லாஹ்தான் பெரியவனாக தெரிவான், அல்லாஹ்தான் அவனுடைய எஜமானனாக அவனுக்கு புரியும், அது புரிய வைப்பான் அல்லாஹ். அப்ப அல்லாஹுக்காக வேண்டி எதுவும் செய்வான், எவ்வளவு இறங்க வேண்டுமோ இறங்குவார். ஆனால் தக்குவா சரியாக வரவில்லை என்றால் இறங்க முடியாது. அவன் என்ன சொல்லுவான், நான் எவ்வளவு இறங்கி போறது? ஹதீஸ் என்ன சொல்லுதுன்ற ரசூலுல்லாஹ், நான் இப்படி சேர போறேன், நான் அவங்க தான் வெட்டிட்டு போறாங்கன்னு சொன்னதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க, அவங்க வெட்டி வெட்டி போனாலும் நீ போய் சேரு. அப்படி நீ செய்தால் நீ அவர்களுடைய முகத்தில் சாம்பலை அள்ளி தூவியவனை போல ஆவா என்று சொன்னால், அதாவது அவனுக்கு ரோஷத்தை உண்டாக்கி அவனுக்கு ஒரு ஒரு மன உறுத்தலை ஏற்படுத்தி அவனிடத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு நீ காரணமாகுவாய். அப்ப நம்ம விட்டு கொடுக்க கூடாது. நமக்கு தேவை என்னவென்றால் சுவர்க்கம். அப்ப நம்ம எல்லாம் பேசுவோம், ஆனா பொதுவான விஷயங்கள் சின்ன சில சின்ன சுண்ணாக்கள் இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ், சின்ன சுண்ணாண்டாலும் சுண்ணாதானது. அந்த சுண்ணாவுக்கு கொடுப்ப முக்கியத்துவம் மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ். அப்புறம் தக்பீர் காட்ட தொழுகையை பார்த்தோம்னா சும்மா அந்த விரல் விரிக்கிறது இருக்கிறது. இப்ப சில பேர் ருக்குல நிற்கும் போது விரலை விரிச்சு கொண்டுதான் நிக்கணும், அதான் சுன்னா. முழங்கால இப்படி விரலை இது செய்யக்கூடாது. சுஜூதில் இருக்கும் போது அந்த விரல்களை நெருக்கி வைத்துக் கொண்டுதான் சுஜூதில் இருக்க வேண்டும். அந்த விழாவில கை இப்படி ஒட்டிக்கு இருக்கக்கூடாது, கொஞ்சம் விரிஞ்சுதான் இருக்க வேண்டும். இதெல்லாம் சுன்னா. மாஷா அல்லாஹ், இவருடைய தொழுகையை பார்த்தீர்கள், அந்த காலை வைக்கும் போதும் கிப்லாவை நோக்கி வைப்பது, அப்படி விரல்களை விரிக்க வேண்டிய இடங்களில் விரிப்பது, நெருக்க வேண்டிய இடங்களில் நெருக்குவது, ருக்கூயில் நிற்க வேண்டிய முறையில் நிற்பது, அத்தஹியாத்தில் எந்த அளவுக்கு நுணுக்கமாக இருப்பாருன்றா, இடது கையை எங்கே வைக்கிறது, முழங்காலுக்கு மேலே வைக்கிறதா தொலையில் வைக்கிறதா, வலது கையை எப்படி வைத்துக் கொள்வது, எப்படி விரல்களை வை, இதில் எல்லாம் பக்காவா அவர் கவனம் செலுத்துவார். அல்ஹம்துலில்லாஹ், நல்ல விஷயமா இல்லையா? 100% நல்ல விஷயம். மஹப்பத்துர் ரசூல், ஆனால் இதே ரசூலுடைய வாயினாலும் செயலினாலும் வந்த விஷயங்கள் தான் இதெல்லாம். இதுக்கு நரகம் வரும் என்றெல்லாம் சொல்லல. ஒருவர் முழங்கால கையை வைக்கக்குள்ள விரலை ஒட்டிட்டு வைக்கிறார், கை விரல்களை சேர்த்து வைக்கிறார், நரகம் கிடைக்குமா? இல்ல, சுண்ணத்தை விடுறார். அத்தியாயத்தில் உட்காரும் போது ஒருவர் இடது கையால முழங்கால பிடிக்கல, இவர் நரகம் போவார் அதுக்காக இல்ல. ஆனால் இப்படியான சுண்ணத்துக்களில் மிக ஆர்வமாகவும் உயிரை கொடுத்தும் நான் அதை நடைமுறைப்படுத்துவேன் என்று வருகிற சகோதரர்கள் சிலர் அடுத்தவர்களுடைய ஹக்குகளுடைய விஷயத்தில் ஒருவர் மீது உங்களுக்கு கோபம் இருக்கலாம், கொடுக்கல் வாங்கலையோ, வேற உங்களுக்கு மரியாதை செய்யலோ, உங்களை முக்கியத்துவப்படுத்தலோ, ஒரு கோபம் இருக்கலாம். அதற்காக வேண்டி நீதி செலுத்தாமல் நீங்கள் இருக்கக்கூடாது. யார பக்கம் நேர்மை நீதி இருக்கிறதோ அவர பக்கம் தான் நிற்க வேண்டும். இதுதான் தக்குவா. அது வரும், ஆட்டோமேட்டிக்கா வரும், தக்குவா இருந்தால். இல்லாட்டி ஆர்கியூமெண்ட் தான், நியாயப்படுத்தல், தப்ரீர். அவர் தன்னை நியாயப்படுத்திக் கொண்டே இருப்பார். அது எப்படி, இது இப்படி, அது இது என்று பயான் பண்ணணும் என்றாலும் பண்ணி நியாயப்படுத்துவார். ஆனால் தக்குவா உள்ளவர்கள் அப்படி அல்ல.